நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
விவசாயி விவசாயி
பண்பலை ஒலிபரப்பு 107.4 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே, உளவியலாளர் பார்வதி அவங்க நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்ட்டு கேட்கறதுக்கு நீங்க ஆவலா இருப்பீங்க. இன்னைக்கு நாம எடுத்துக்கொண்ட தலைப்பு ப்ரீ மெரிட்டல் கவுன்சிலிங், கல்யாணத்திற்கு முன் ஆணுக்கும் பெண்ணுக்குமான சில திருமண ஆலோசனைகள். யூஸ்வலா பாத்தீங்கன்னா அறவுரைகள் எல்லாம் பொண்ணுக்கு தான் கொடுப்போம் இல்லைங்களா, பையனுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டோம். ஏன்னா பொண்ணு வந்து கம்ப்ளீட்டா வாழ்ந்த சூழ்நிலையை விட்டு வேற ஒரு இடத்துக்கு புது சூழ்நிலைக்கு போறா. அதனால பொண்ணுக்கு தான் வந்து யூஸ்வலா அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி நம்ம காலங்காலமா அறவுரைகள் வழங்கிட்டு வரோம்.
ஒரு பழைய பாட்டு கூட இருக்கு, புருஷன் வீட்டில் வாழப்போகும் பெண்ணே தங்கச்சி கண்ணே சில புத்திமதிகள் சொல்லுறேன் கேளு முன்னே அப்படின்ட்டு ஒரு பாட்டு. அருமையான பாட்டு, அத்தனை கருத்து சரி உள்ள பாட்டு அது.
புருஷன் வீட்டில் வாழப்போகும் பொண்ணே தங்கச்சி கண்ணே சில புத்திமதிகள் சொல்லுறேன் கேளு முன்னே தங்கச்சி கண்ணே சில புத்திமதிகள் சொல்லுறேன் கேளு முன்னே. அரசன் வீட்டு பொண்ணாக இருந்தாலும் அம்மாந்தை கொள்ள கூடாது என்னாலும், புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணே தங்கச்சி கண்ணே சில புத்திமதிகள் சொல்லுறேன் கேளு முன்னே. மாமனாரை மாமியாளை மதிக்கணும்,
அத்தனையும் அதுல அடங்கியிருக்குது. சரி, இப்ப இந்த ப்ரீமெரிட்டல் கவுன்சிலிங் அவசியம் தானா அப்படின்ட்டு கேட்டா, அப்ப பாத்தீங்கன்னா நிச்சயதார்த்தத்துக்கும் கல்யாணத்துக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கம்மியா தான் இருக்கும். ஒரு காலத்துல அப்படிதான் பண்ணினாங்க. இப்ப நிச்சயதார்த்தம் முடிஞ்சு 4 மாசம் 5 மாசம் கழிச்சு திருமணம் இருக்குது, இல்லைன்னா வருஷங்கள் கழிச்சு கூட திருமணம் இருக்குது. அந்த இடைப்பட்ட நாட்கள்ல பாத்தீங்கன்னா பொண்ணும் பையனும் நிறைய பேசுறாங்க. அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி புரிஞ்சுக்கிறது நல்லது அப்படிங்கிறாங்க. சமயங்கள் அது வந்து எதிர்வினையா கூட மாறிடுறது. அப்ப இந்த ப்ரீமெரிட்டல் கவுன்சிலிங் எவ்வளவு தூரம் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத பத்தி பேசுறதுக்காக பார்வதி அவங்க இருக்கிறாங்க, கேட்கலாம் அவங்க கிட்ட. வணக்கம் டாக்டர்.
வணக்கம் மேடம். இன்னைக்கு நம்ம இந்த ப்ரீமெரிட்டல் கவுன்சிலிங் அப்படிங்கிற தலைப்பு வந்து இப்போ திருமணம் ஆக போகிறதுக்கு முன்பு நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி நாம இன்னைக்கு பார்க்கலாம். நாம இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் வந்து ரொம்ப பொதுவான விஷயம். இது பெண்ணுக்கு மட்டும்தான் அப்படின்னு இல்லாம ஆண் பெண் இரண்டு பேர்த்துக்குமே பொதுவான ஒரு விஷயம் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நாம எல்லாருமே ஸ்கூல் படிக்கும் போது ஒரு அருமையான கதையை கேள்விப்பட்டிருப்போம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெண் ஆத்தோடமா சோகமா உட்காண்டிருக்கிறாங்க. அப்படி உட்காண்டிருக்கும் போது அந்த வழியா ஒரு தவக்கலை குதிச்சு வருது. அந்த தவக்கலை ஆச்சரியமா பார்த்துட்டு, இந்த தவக்கலையோட வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருக்கு, இதுக்கு எந்த கஷ்டமே கிடையாது, துள்ளி குதிச்சுட்டு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் ஏக்கத்தோட அந்த தவக்கலைய பாத்துட்டு இருக்கும் போது அந்த தவக்கலை இந்த பெண்ணை பார்த்து பேச ஆரம்பிக்குது. என்னை எடுத்து உன் கையில ஒரு முத்தம் கொடு, நான் வந்து என் உருவத்தை மாத்திக்குவேன், பாக்குறியா அப்படின்னு கேக்குது. இந்த பெண்ணுக்கு பயங்கர ஆச்சரியம். அப்ப அந்த பெண் அந்த தவக்கலை எடுத்து கையில வச்சுட்டு இந்த தவக்கலுக்கு ஒரு முத்தம் கொடுக்குறா. அந்த தவக்கலை ஒரு அழகான ராஜகுமாரனாக மாறுறான். இந்த பெண் அவருடைய அழகுல மயங்கி ஆச்சரியப்பட்டு போய் நிக்கும் போது அந்த ராஜகுமாரன் வந்து கேக்குறாரு, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேக்குறாரு. இந்த பாடத்தை எடுக்கும் போது எனக்கு ஞாபகம் இருக்கு, என் ஆசிரியர் சொல்லி கொடுத்தது என்னன்னா, அந்த ராஜகுமாரனுடைய அழக வர்ணிக்கிறதுக்கு வார்த்தையே பத்தல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த வயதுல இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும், நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் வந்து இந்த மாதிரி இருக்க கூடாதா, இந்த மாதிரி இருக்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எப்பொழுதுமே இருக்கும். இந்த சிறு வயதுல வர இந்த ஏக்கம் வந்து கல்யாணம் வரைக்குமே, நான் கல்யாணம் பண்ணிக்க போறவரை வந்து எல்லாரும் பாராட்ட மாட்டாங்களா, சே எவ்வளவு அழகான மாப்பிளே அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா. அதே மாதிரி ஒரு ஆணுக்கும், நான் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு வந்து பா என்ன அழகு அப்படின்னு மத்தவங்க புகழ மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். இந்த அழகு அப்படிங்கிற வார்த்தையை மீறி குணம் அப்படிங்கறதும் ஒரு கல்யாணத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அழகு குணம் இரண்டும் சேர்ந்தாதான் மனப்பொருத்தம் அப்படின்னு சொல்றோம். சோ இது தவிர நிறைய விஷயங்கள், சுத்து சூழல் எல்லாமே பார்க்க வேண்டியது இருக்கு ஒரு திருமணத்துக்கு. அந்த காலத்துல அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பெண்ணுக்கும் எக்ஸ்போஷர் வந்து ரொம்ப லிமிட்டடா இருந்தது. ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு பெண்ணும் வேலைக்கு போறாங்க, 4 ஆம்பளைகளை சந்திக்கிறாங்க, ஒவ்வொரு ஆணும் வேலைக்கு போற இடத்துல 4 பெண்களை சந்திக்கிறாங்க. ஆனால குணங்கள் எப்படி, யார் யாருக்கிட்ட எப்படி பேசுறாங்க, பழகிறாங்க, பழக்க வழக்கங்கள் எல்லாமே உன்னிச்சு பார்த்து அந்த நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம்தான் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதே அவங்க வந்து தீர்மானிக்கிறாங்க.
நீங்க சொன்னீங்க உங்க காலேஜ் டேஸ்ல வந்து இந்த கதையை படிக்கும் போது உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க கூட படிச்ச எல்லாத்துக்குமே அது மாதிரி அழகான ஒரு ராஜகுமாரன் வரமாட்டானா அப்படின்ட்டு ஏக்கம் இருந்துச்சு அப்படின்ட்டு. நல்லவேளை இப்ப யாரும் ராஜகுமாரன் தவளை ரூபத்துல வர்றது இல்ல. அதே மாதிரி ஒரு ஆணுக்கும் வந்து வரக்கூடிய பெண் ரொம்ப அழகா இருக்கணும் அப்படின்ட்டு தான் எதிர்பார்க்கறாங்க. காதல பத்தி கூட ஒரு சின்ன பழமொழி நான் படிச்சேன் இப்ப ரீசெண்டா. எல்லா ஆணும் என்ன நினைக்கிறாங்கன்னா, தனக்கு வரக்கூடிய பெண் வந்து தன்னுடைய முதல் காதலியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களாம். ஒவ்வொரு பெண்ணும் தனக்கு வரக்கூடிய ஆண் வந்து இவள் தான் கடைசி காதலியா இருக்கணும் அப்படின்ட்டு அந்த பெண் நினைக்கிறாளாமா. வந்து இப்ப மீடியா எக்ஸ்போஷர் அதிகமா இருக்கிறதுனால எல்லாமே மிகைப்படுத்தப்பட்டிருக்குது. பாத்தீங்கன்னா மிகைப்படுத்தப்பட்ட காட்சியினால நிறைய பேர் மீடியா வந்து உண்மையா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ரியல் லைஃப்க்கும் ரியல் லைஃப்க்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது இல்லைங்களா. எதிர்பார்ப்பு எங்க எதிர்பார்ப்பு இருக்குதோ அங்க ஏமாற்றம் கண்டிப்பா இருக்குது. வேர் தெர் இஸ் எக்ஸ்பெக்டேஷன் தெர் இஸ் டிசப்பாயின்மெண்ட். எதிர்பார்ப்புகளை கம்மியா வச்சுக்கணும்.
ஆமா மேம், நீங்க சொன்னது கரெக்ட். இப்போ ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் முதல் வேலையில ஆரம்பிச்சு அதுல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணிட்டு அப்புறம் இன்னொரு வேலையில மாறுவாங்க. திருமணம்ல அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. சோ எடுத்ததும் நம்ம போய் பர்ஃபார்ம் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. நம்ம வந்து ஒரு வேலைக்கு போறோம், அவர் எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்றோம், அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச அந்த வேலையில இருக்கோம், பிடிக்காத பட்சத்துல வேற ஒரு வேலையை மாத்திட்டு போறோம். அது வந்து வேலை வாய்ப்புல ரொம்ப சகஜம். ஆனா ஏதோ என்ன தெரியல, கல்யாணத்துல இது பண்ண முடியாது. நம்ம எடுக்கிற முடிவு வந்து ஒரு சில டைம் நம்ம ரொம்ப யோசிச்சு எடுக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா மாற்றம் அப்படிங்கறதுக்கு முக்கவாசி நேரத்துல சந்தர்ப்பங்கள் அமையறதில்ல, அமைச்சிக்கவும் கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிறோம். சோ இந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த மீடியாவோட ஹைப்ல நம்ம வந்து பல விஷயங்களை தவறா புரிஞ்சிட்டு இருக்கோம். அதாவது நிறைய திருமணங்கள் வந்து இன்னைக்கு சரியா கிளிக் ஆகாத காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகரிச்சு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சினிமா, அதை விட முக்கியமான காரணம் சீரியல். சற்று மாசங்களுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு இளம் பெண் வந்திருந்தாங்க, திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு மறுத்துட்டு வந்திருந்தாங்க, கூட அவங்களுடைய தாயாரும் வந்திருந்தாங்க. அவங்க அம்மா சொன்னாங்க, என்னன்னே தெரியல என் பெண் வந்து திருமணம் பேச்சு எடுத்தாலே ரொம்ப கோவப்படுறாங்க, அவங்க வந்து நான் தற்கொலையே செஞ்சுக்குவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க. எல்லா பொண்ணும் இந்த காலகட்டத்துல எனக்கு எப்பமா கல்யாணம் பண்ணி வைப்பீங்க அப்படின்னு கேட்கும் போது என் மகள் மட்டும் ஏன் இப்படி விசித்திரமா பிஹேவ் பண்றா அப்படின்னு பாருங்க அப்படின்னு சொன்னப்போ நாங்க அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுத்தோம். கவுன்சிலிங் கொடுக்கறதுல தெரிய வந்துச்சு அவங்க வந்து சீரியல்ஸ் பாக்குறாங்க வீட்டுல அவங்க அம்மாவோட. அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு சீரியல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பாலிகமி இஷ்யூஸ் நிறைய இருக்கு. அதாவது ஒரு கணவனுக்கு 2 மனைவி, அப்படி இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு ஒரு பயம். இன்னத்த காலகட்டத்துல இது சகஜம் போல இருக்கு, எனக்கும் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னா நான் என்ன செய்வேன் அப்படிங்கிற பயத்திலயும் பதட்டத்திலயும் அந்த பெண் சரி இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, நம்ம திருமணம் செஞ்சுக்காம இருக்கிறது அப்படிங்கிற லெவலுக்கு அவங்க வந்து தன்னை தயார்படுத்திக்கிட்டாங்க. அவங்கள வந்து அந்த மனநிலையிலிருந்து மாத்தி அவங்கள வந்து திருமணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறதுக்கு குடும்பமோட சேர்த்து மருத்துவர்கள் எல்லாருமே ரொம்ப அதுக்கு கஷ்டப்பட்டாங்க. சோ இன்னைக்கு மீடியா வந்து ஒரு விதத்துல இந்த மாதிரி தவறான செய்திகள் பரப்பிட்டு இருக்கு. இது சமுதாயத்துக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். அதே மாதிரி சினிமா, சினிமால பாத்தீங்கன்னா எதிர்பார்ப்புகளை வந்து ரொம்ப அதிகமா காமிக்கிறாங்க. அதாவது ஒரு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பெண் தான் உலகமே, அந்த பெண் இல்லைன்னா அந்த ஆண் இல்ல அப்படிங்கிற லெவலுக்கு காமிக்கிறாங்க. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் வச்சுக்கிறது, பொசசிவ்னஸ், ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் பொசசிவா இருக்கிறது, ஒருத்தர் ஒருத்தர் சஸ்பிஷன், டவுட், சந்தேகப்படுறது, இதெல்லாம் ஆக்சுவலி சொன்ன போனீங்கன்னா சினிமால பாக்குறதுக்கு அது நல்லா இருக்கும், ஆனா வாழ்க்கையில வந்து இது வந்து ஒரு வித நோய், இது ஒரு வித டிஸ்ஆர்டர். இதை நம்ம சரியா புரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னாக்கா நம்மளுடைய மன வாழ்க்கை ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கணும். சினிமா வேற, வாழ்க்கை வேற.
ஒப்புமைப்படுத்தாம இதை வந்து நம்ம நிறைவு செய்ய முடியாது டாக்டர். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சுன்னா பொன் பிள்ளையும் சரி பையனையும் சரி வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஒருத்தரோட ஒருத்தர் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் அனுமதிக்கிறாங்க. அதுவே வந்து சமயங்கள்ல புரிதலுக்கு தவறா கூட இடம் கொடுத்துறது இல்லைங்களா. மொபைல்ல பேசுறாங்க, வெளியே போறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு நினைச்சா இல்ல எனக்கு இந்த பையன் சரி வராது, இந்த பொண்ணு சரி வராது அப்படின்ட்டு வந்து நிக்கிறாங்க. பெரியவங்கள்லாம் சேர்த்து பேசி முடிவெடுத்து, அதாவது கல்யாணம் ஆகலையே நல்லவேளை இப்பவாது நின்னுருச்சு அப்படின்ட்டுலாம் சொல்றாங்க. இதை பத்தி என்ன சொல்றீங்க?
பல சந்தர்ப்பங்கள்ல பேசி முடிவெடுத்ததுக்கு அப்புறமா தான் தெரிய வருது எதிர்பார்ப்புகள் ஒன்னா போகல அப்படின்னு சொல்லி. அந்த சந்தர்ப்பங்கள்ல எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், நாங்க பிரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க என்ன பேசிக்கிட்டாங்க, அவங்க ஒருத்தர் ஒருத்தர் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கறதுல நமக்கு யாருக்குமே ஐடியா இல்ல. அதுல நம்ம தலையிடவும் முடியாது, ஏன்னா அது ஒருத்தருடைய சொந்த பிரச்சனை. கல்யாணம் அப்படிங்கறது முடிவானதுக்கு அப்புறம் ஒரு ஆணும் பெண்ணும் பேசும்போது என்னெல்லாம் பேசலாம் அப்படிங்கறத வந்து நாம இன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல் விஷயம் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்மளுடைய இரண்டு பேருடைய வாழ்க்கையிலயும் நமக்கு கோல்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது நான் என்னவாக ஆகணும், என் கணவர் என்னவாக ஆக போறார், நம்மளுடைய வேலை வாய்ப்புகள் சம்பந்தப்பட்ட கோல். இப்ப அதிகமா பாத்தீங்கன்னா கணவன் மனைவி கல்யாணத்துக்கு முன்னாடி ரெண்டு பேருமே, அந்த பெண் அந்த ஆண், ரெண்டு பேருமே வேற வேற ஊர்ல இருக்காங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒண்ணுல அந்த பெண் ஊர் மாத்திரம் வாங்கிட்டு போறாங்க, அல்லது அந்த ஆண் ஊர் மாத்திட்டு வராரு. சோ கல்யாணத்துக்கு முன்னாடியே யாரு வேலையை மாத்த போறோம் அப்படிங்கறது தெளிவா பேசி முடிவெடுத்துக்கிறது ஒரு நல்ல விஷயம். அது முக்கியமா நம்ம பாத்துக்கணும். அந்த கெரியருக்கு அப்புறம் முக்கியமான கோல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ். நம்ம யாருமே கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ பத்தி பேசறது இல்ல, ஆனா பேசுறது நல்லது. அதாவது உதாரணத்துக்கு ஒரு பெண் அவங்க வீட்டுல ஒரே மகளாக இருக்கா, அவளுக்கு அண்ணன் தம்பி யாரும் இல்லை, தாய் தந்தை இருக்காங்க, அல்லது யாரோ ஒருத்தர் தான் இருக்காங்க அப்படின்னா அந்த பெண் வந்து பண ரீதியில தன்னுடைய தாய் தந்தைக்கு உதவணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த கணவராக போறவர்கிட்ட இதை பத்தி எடுத்து சொல்லி அவரையும் புரிய வச்சு எந்த மாதிரி அவங்களோட ஏர்னிங்ஸ், அதாவது சேலரிய அவங்க யூட்டிலைஸ் பண்ண போறாங்க, யாருடைய சேலரி செலவாக போகுது, யாருடைய சேலரி சேமிக்கப்பட போகுது, இந்த செலவு அப்படிங்கிறப்போ எந்த மாதிரியான செலவுகள்லாம் எதிர்பார்க்கப்படுகிறது, அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கறத சென்சிபிளா கல்யாணத்துக்கு முன்னாடியே பேசி வச்சுக்கிட்டாங்கன்னா பாதி பிரச்சனை தீந்துரும். அடிக்கடி பிரச்சனை வருது பாத்தீங்கன்னா பணம் பற்றாக்குறை, ஏதோ ஒரு பற்றாக்குறை. பணம் பற்றாக்குறை வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே பேசி சரி பண்ற பட்சத்துல எந்த மாதிரியான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வரதுக்கு ஸ்கோப் இல்ல. இது ரெண்டாவது அவங்க செய்யக்கூடியது.
இதுல பாத்தீங்கன்னா இந்த மென்டல் கம்பேட்டபிலிட்டி இல்லாம போறதுக்கு என் வீடு ஓன் வீடு அப்படின்ட்டு பிரிச்சு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. என் வீட்டுக்கு நான் பண்றத நீ கேட்க கூடாது, உன் வீட்டுக்கு பண்றத நான் கேட்பேன் அப்படிங்கிற வரும்போதுதான் பிரச்சனையே இங்க தலையெடுக்குது. பெரும்பாலும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள, அதாவது ஸ்பௌஸ் டு பி, அவங்களுக்குள்ள பிரச்சனை வராது. பேரண்ட்ஸ் வச்சுதான் அங்க பிரச்சனையே வரும். நான் என் தம்பி தங்கைகளை பாக்கணும், எங்க அம்மா அப்பாவை பாக்கணும், தனியா இருக்கிறாங்க அப்படிங்கறதுலதான் வந்து பிரச்சனை வருது. இத வந்து முதல்ல பேசுறது நல்லது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
ஆமாங்க, இந்த விஷயம் வந்து பேசிக்கிறது முதல்ல நல்லது. கல்யாணம் அப்படின்னு வரும்போது நம்ம கொஞ்சம் மெச்சூர்ட் மைண்ட் செட்டோட திங்க் பண்ணணும். அதாவது அந்த ஸ்பௌஸ் டு பி, கணவராக போறவருடைய தாய் தந்தையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய தாய் தந்தையாகவும் இருந்தாலும் சரி, அது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தே டிபெண்டன்ட் பேரண்ட்ஸ். அப்போ நம்ம பார்க்க வேண்டியது வந்து நம்மளுடைய உதவிய நாடி இருக்கும் இரண்டு முதியோர்கள் அப்படிங்கறதான் பார்க்கணுமே தவிர, என் தாய் தந்தை, உன் தாய் தந்தை, இன்லாஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு அங்க இடம் இல்லை. இரண்டு பேர் அவங்களுடைய காலகட்டத்துல நம்மள டிபெண்ட் பண்ணி இருக்காங்க, அவங்கள நம்ம எப்படி பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே ஈக்குவலா நினைச்சிட்டு பேச்சுவார்த்தை நடத்தினாங்கன்னா பாதி பிரச்சனை கிடையாது. ஃபேக்ட் அதுதான். நான் சொன்னேன் உங்ககிட்ட இந்த மாதிரி கோல்ஸ பத்தி பேசலாம், ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட் பத்தி பேசலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே பேச வேண்டியது குழந்தைகள், நம்மளுடைய பிளான் என்ன. அதாவது நம்ம வந்து குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட் நமக்கு எப்போ தேவை, உடனடியாக தேவையா, அல்லது ஒன்னு ரெண்டு வருஷம் தள்ளி போடலாமா அப்படின்னு. அந்த ஒன்னு ரெண்டு வருஷம் தள்ளி போடும் அப்படிங்கிற முடிவு எடுக்கும் போது என்னுடைய அட்வைஸ், ஒரு டாக்டர் பார்த்து கிளினிக்கலி ப்ரொசீஜரா எப்படி போடணுமோ அப்படி போடுங்க. அறியாமையினால பல பேர் பல தவறுகள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி இல்லாம ஒரு டாக்டரோட ஆலோசனை எடுத்து தள்ளி போடுறதுக்கு நீங்க முடிவு பண்ணலாம். அதே மாதிரி இந்த மாதிரி முடிவுகள் எடுக்கும் போது தன்னுடைய தாய் தந்தை அவர்களையும் வைத்து கொண்டு இத பத்தி முடிவெடுத்தா அவங்களுக்கும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். அவங்க கிட்ட இத பத்தி பேசாம நாமளே முடிவு பண்ணி எந்த விஷயமும் அவங்க கிட்ட பகிர்ந்துக்காம இருந்தோம்னா, பாவம் நிறைய பேர் வந்து ரொம்ப டென்ஷனோட எங்களை நாடி வரவங்க இருக்காங்க, அவங்களுக்கு அந்த கட்டத்துல அந்த டென்ஷனை கொடுக்காம இருப்பது நல்லது.
இந்த சமயத்துல நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேங்க டாக்டர். அதாவது இப்ப பாத்தீங்கன்னா பொண்ணுக்கும் சரி பையனுக்கும் சரி அந்த மேரேஜபிள் ஏஜ் வந்து ரொம்ப தள்ளி போயிருக்குது, லேட் 20s ஆயிருது. அப்ப அந்த சமயத்துல அவங்க குழந்தை பேரை தள்ளி போடணுமான்ட்டு அது வருது. இப்ப இந்த சாஃப்ட்வேர் ஃபீல்ட்ல இருக்கிறதுனால அவங்க பயாலஜிக்கல் கிளாக்கே வந்து மாறிடுச்சு. பெரும்பாலான கைனகாலஜிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா வேலை பழு காரணமாக மற்றும் மென்டல் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் காரணமாக வந்து குழந்தை பெற முடியாம போயிருது அப்படின்லாம் சொல்றாங்க. குழந்தை இல்லை அப்படிங்கும் போதும் பிரச்சனை ஆகுது, அதை பத்தி சொல்லுங்களேன்.
நீங்க சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற காலகட்டத்துல வேலை வந்து இரண்டு விதமாக இருக்கு. இப்ப எங்க கிட்ட நிறைய பேர் பேஷண்ட்ஸ் வரும்போது பாத்தீங்கன்னா கணவன் வேற ஒரு ஊர்ல, மனைவி வேற ஒரு ஊர்ல, அவங்களுக்கு வீக்கெண்ட்ல மட்டும்தான் சந்திச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அவங்களுடைய இப்போத்த ஒர்க் ஸ்டேட்டஸ்க்கு ஒரு ஊர்ல இருக்க முடியாத சந்தர்ப்பங்கள்ல அவங்க மாட்டிட்டு இருக்காங்க. அது ஒன்று. இரண்டாவது வந்து ஷிஃப்ட், எராட்டிக் ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட், டே ஷிஃப்ட்னு மாறி மாறி வருது. அதனால அவங்க வந்து உணவு டைம் அவங்களோடதே வேறு, கணவன் மனைவியால் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத சூழ்நிலையிலையும் அவங்க இருக்காங்க. தவிர அதிகப்படியாக ஒர்க் ஸ்ட்ரெஸ், இது எடுக்கிறதுனாலையும் இன்ஃபர்டிலிட்டி வந்து நிறையா கூடியிருக்கு. இன்ஃபர்டிலிட்டியில் பார்த்தீங்கன்னா 80% வந்து எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவோம். அதாவது நம்மளுடைய பயாலஜிக்கல் ப்ராசஸ், நம்மளுடைய ஹெரிடிட்ரி, நம்மளுடைய பிளட் டெஸ்ட், நம்ம விஷயம், அதாவது 80%. அதில் 40% ஒரு பெண்ணுடைய சம்மந்தப்பட்டது, 40% ஈக்குவலி ஒரு ஆண் சம்மந்தப்பட்டது 80%. இன்னொரு 20% வந்து அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆண் கிட்டயும் எல்லாம் சரியாக இருக்க, ஒரு பெண் கிட்டயும் எல்லாம் சரியாக இருக்க, இருந்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனைனால அவங்களால கன்சீவ் ஆக முடியலை. அது என்ன அப்படிங்கறது கண்டுபிடிக்கிறதா ஒரு சைக்காலஜிஸ்டோடைய வேலை. அப்படி கண்டுபிடிக்கப்படுற பட்சத்துல இன்னைக்கு அதிகமா ஒர்க் ஸ்ட்ரெஸ் தான் முக்கியமான காரணம் அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டது. அதனால ஒரு இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னா ஓ நம்ம கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்கு அப்படிங்கிற முடிவுக்கு வராம மூணு விதமாக அதை பார்க்க முடியும். அதனால சரியான மருத்துவர் இடத்துல போயிட்டு இதை பத்தி ஓப்பனா பேசி டிஸ்கஸ் பண்ணிக்கிறது நல்லது.
சரிங்க டாக்டர், இப்ப இவ்வளவு நேரம் நீங்க வந்து பொண்ணும் பையனும் என்ன பேசலான்ட்டு நீங்க சொன்னீங்க. ஒருத்தர் இருந்து இன்னொருத்தர் என்ன எதிர்பார்க்க கூடாது, மனிதனுக்கு உள்ள சுபாவம் வந்து எதிர்பார்க்கறது இல்லைங்களா? எங்க வீட்டுக்கு வந்தா என்ன கொண்டுட்டு வருவேன், உங்க வீட்டுக்கு வந்தா என்ன தருவேன் அப்படின்ட்டு பழமொழி கூட இருக்குது. என்ன எதிர்பார்க்க கூடாது, என்ன பேசக்கூடாது?
இந்தியால கல்யாணம் அப்படின்னு பேசுறத பாக்கும்போது குடுக்கல் வாங்கல் அதிகபட்சம் பேரண்ட்ஸ் தான் பேசுறாங்க. அது ஒரு அரேஞ்ச் மேரேஜ் இருக்கிற சிச்சுவேஷன்ல. இதுவே ஒரு லவ் மேரேஜ் ஆன சிச்சுவேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அதிகப்படியாக கம்ப்ளைண்ட் வந்து, நான் காதலிக்கும் போது அவர் இப்படி இல்ல, ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவர் மாறிட்டாரு. அதாவது தமாஷா சொல்லுவாங்க, காதலிக்கும் போது ரெண்டு பேர் லவ் பேர்ட்ஸா இருந்தாங்களாம், கல்யாணம் ஆனதும் ஆங்கிரி பேர்ட்ஸாக மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ எதனாலெல்லாம் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நம்ம சினிமாவை பார்த்து எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னு சொன்னா, காலத்துக்கும் இவர் என்னை இதே மாதிரி தாங்குவாரு, என்னை இதே மாதிரி காதலிப்பாரு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா கோட்ஷிப்னு சொல்றோம், கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிற இந்த காலகட்டத்துல அடிக்கடி போன் பேசிக்குவாங்க, நொடிக்கொரு தடவை சாப்பிட்டியா தூங்கினியா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இதுக்கு நமக்கு நேரமே இருக்காது. முக்கியமா ஒரு குழந்தை அப்படின்னு ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு சுத்தமாவே நேரம் இருக்காது. அப்போதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு கொள்றது தான் ஒரு நல்ல வாழ்க்கைக்கான அடையாளம். சோ இப்போ நம்ம கிட்ட இவ்வளவு டைம் இருக்கு, நாம ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறதுனால நாம பேசுறோம். ஆனா இதே மாதிரி அடிக்கடி பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டு நாளைக்கு இவர் பேசாம போயிடுவாரோங்கறது பயப்படுறதுக்கு எந்த ஒரு நியாயமே கிடையாது. அந்த எதிர்பார்ப்பு வேண்டாம். இன்னொரு எதிர்பார்ப்பு வந்து, இந்த கல்யாணம் வந்து என்னோட எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு அப்படின்னு ஒரு ஆணும் நினைக்கிறாரு, ஒரு பெண்ணும் நினைக்கிறாங்க. அந்த மாதிரி வேண்டாம். கல்யாணம் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஆகாது. கல்யாணம் அப்படிங்கறது வந்து ரெண்டு பேர் காலம் ஃபுல்லா நல்லது கெட்டது ஷேர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். அதையும் மீறி எதிர்பார்ப்பு, என் வீட்டுல வந்து நான் ஒரே பொண்ணு அப்படின்னா அந்த பையன் வந்துதான் எல்லாத்தையும் எடுத்து தாங்குவாரு, அதே மாதிரி அவங்க வீட்டுல அது ஒரே பையன்னா மருமக வந்து எடுத்துதான் எல்லாம் தாங்கணும் அப்படிங்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிய போட்டு திணிக்காம ஒரு ஃபேமிலியில எல்லாராலையும் என்ன முடியுமோ அந்த அளவுக்கு பகிர்ந்துட்டு சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்போட போனா போதும். பட் கல்யாணம்ங்கிறது வந்து நிறைய ஆச்சரியங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அதை பாசிட்டிவ் அவுட்லுக்கோட எடுத்துட்டு பாசிட்டிவா ஹேண்டில் பண்ணா எல்லாமே பாசிட்டிவ் ஆகும். கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் டைம் இஸ் த பெஸ்ட் ஹீலர். மத்தவங்க கிட்ட போய் நம்ம கருத்து கேட்கறத விட ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துருச்சுன்னா அது தன்னை போல ஆறுற வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கறது தான் நல்லது, புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கிறது நல்லது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா டோட்டல் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெண் நினைப்பா நான் சொல்றது எல்லாத்துக்குமே அவர் கட்டுப்படணும், அந்த ஆண் நினைப்பாரு நான் சொல்றதுக்கு எல்லாமே அவர் கட்டுப்படணும். அந்த மாதிரி ஒரு இரண்டு ஹியூமன் பீயிங்ஸால செயல்படவே முடியாது. ஏன்னா அந்த மாதிரி செயல்பட்டா இன்னைக்கு நம்மளுடைய சப்ஜெக்ட்ஸ்ல பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இல்லாமலே போயிடும். கண்டிப்பா ரெண்டு பேர் இருந்தா கருத்து வேறுபாடுகள் இருக்கும். எப்படி அந்த கருத்துக்களை நம்ம வந்து பரிமாறிக்கிறோம், எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறோம் அப்படிங்கறதுல நம்ம எப்பவுமே கவனம் செலுத்த வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்னு, கம்யூனிகேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா நேச்சுரலா வரும். நான் ஏன் போய் பேசணும், அவருக்கு ஒரு தேவைனா அவர் வந்து பேசட்டும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். கோட்ஷிப்லயும் சரி, கல்யாணத்துக்கு அப்புறமும் சரி, நம்ம பேசணும் நினைக்கிறத வந்து நம்ம முறையில இனிஷியேட் பண்ணி பேசி முடிக்கிறது நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஸ்பௌஸ் டு பி அவர்கிட்ட ஏதாவது சந்தேகங்கள் பேச வேண்டியது இருந்ததுன்னா ஓப்பனா அவர்கிட்டயே பேசலாம். அதை விட்டுட்டு அவரை பத்தி அவர் நண்பர்கள் இடத்திலயோ அல்லது சொந்தக்காரங்கள் இடத்திலயோ அவருக்கு தெரியாம பேசுறது வந்து நம்ம செய்யற பெரிய தவறு. இது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் ஓப்பனா பிராங்கா பேசி எதுவா இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி பரிமாற்றம் நடந்து ஓகே அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்க கல்யாணம் அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப்ல கமிட் ஆகிறது நல்லது. அதே மாதிரி டிபெண்டா இருக்கிறது, நீ காலையில இருந்து என்ன செஞ்ச எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்பி பாக்கலாம் அப்படின்னு வந்து அந்த ஆண் சொல்லுவாரு. அதே மாதிரி நீங்க நீ காலையில இருந்து என்ன செஞ்சீங்க எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்பிங்க அப்படின்னு அந்த பெண் சொல்லுவா. உனக்கு எத்தனை கால்ஸ் மொபைல்ல வருது, யார் உனக்கு செல்போன்ல எஸ்எம்எஸ் அனுப்புறாங்க அதிகமா, உன்னுடைய பேஸ்புக் பேஜ்ல லைக் போடுறது யாரு, ஆனா பெண்ணா. இந்த அளவுக்கு ஒருத்தர் ஒருத்தர் வேவ் பார்க்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இண்டிபெண்டா விட்டோம்னா யாருமே தவறு செய்ய மாட்டாங்க. ஆனா நம்ம டிபெண்டா சந்தேக பார்வையோட பார்த்தோம் அப்படின்னா அந்த பக்கம் மிச்சம் நடிப்பும் ஏமாற்றமும் மட்டும்தான். இத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நான் அதுக்கே சொன்ன மாதிரி சந்தேகம் அப்படிங்கறது ஒரு நோய், அதை எக்காரணத்தை கொண்டு நம்ம வளர்த்திக்க கூடாது. அது வளர்த்தாம இருந்தாலே சரி இரண்டு பேருடைய வாழ்க்கையும் ரொம்ப நல்லா இருக்கும். கடைசி பாயிண்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்கிட்ட சில விஷயங்கள் சில குணங்கள் இருக்கலாம், அது அவருக்கு பிடிக்காம இருக்கலாம். அதே மாதிரி அந்த ஆண் இடத்துல சில விஷயங்கள் குணங்கள் இருக்கலாம், அது அந்த பெண்ணுக்கு பிடிக்காம போகலாம். அப்படி இருக்கிற பட்சத்துல நீ வந்து ஒரு வித்தியாசமான ஆள், நானும் ஒரு வித்தியாசமான பெண் அப்படிங்கறத அக்செப்ட் பண்ணிட்டு வாழ்க்கைய நடத்த தெரியணும். அது இல்லாம நான் உங்களை மாத்துறேன், கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க மாறணும், நீங்க இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கறத திணிக்காம, உங்களுக்கு அது உண்மையிலேயே ரொம்ப உறுத்தலாக இருந்தா நீங்க இப்படி கூட இருக்கலாமே அப்படின்னு ஒரு கருத்தோட நாம நிறுத்திக்கிறது நல்லது. யாரையும் யாரையும் மாத்த முடியாது, ஏன்னா நம்மளுடைய குணம் தன் பிறவியால வந்த குணம். அதை நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா எதிர்பார்ப்புகளை நிறைய குறைச்சிக்கலாம். எங்கெல்லாம் எதிர்பார்ப்புகள் குறையுதோ அங்கெல்லாம் டிசப்பாயின்ட்மெண்ட் கண்டிப்பா இருக்காது, வாழ்க்கை நல்லா இருக்கும்.
நீங்க சொன்னீங்க கல்யாணத்துக்கு முன்னால லவ் பேர்ட்ஸ் அப்புறம் ஆங்கிரி பேர்ட்ஸ் அப்படின்ட்டு, உண்மைதான். அதாவது நான் கூட ரீசெண்டாக ஒன்று வாசித்தேன், வாட் ஐ ஆம் பிஃபோர் மேரேஜ் நீ நாட் பி த சேம் வாட் ஐ எம் ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்ட்டு. கோர்ட்ஷிப் டைமில் பார்த்தீங்கன்னா தப்பெல்லாம் சரியாக தோணும், ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி கூட தப்பாக தோணும். அது எப்படி இப்படி மாறுறாங்க அப்படின்னு தெரியல. அப்புறம் இன்னொருத்தரோட ஒப்பீனியனை வந்து இன்னொருத்தர்கிட்ட திணிக்கிறது, நான் நானாக இருக்கிறேன் நீ நீயாக இரு. அதையும் நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க டாக்டர், எனக்காக நீ மாறு உனக்காக நான் மாறுறேன். இப்போ ஒருத்தரோட ஹேர் ஸ்டைல் ஒரு 27-30 வருஷம் ஒரு ஹேர் ஸ்டைலை ஃபாலோ பண்ணியிருக்கலாம், ஒரு கலர் அவருக்கு பிடிச்சிருக்கலாம். அதே மாதிரி இந்த பொண்ணுக்கும் 25-26 வருஷம் இந்த பொண்ணு ஒரு ஸ்டைலில் ட்ரெஸ் பண்ணியிருக்கலாம், ஒரு கலர் பிடிச்சிருக்கலாம். ரெண்டு பேரும் வந்து பேசி தான் அவங்களுக்குள்ள அந்த மாற்றத்தை கொண்டு வரணுமே தவிர ஈருடல் ஓர் உயிராக இருக்கணும் இல்லைங்களா. அந்த கருத்து வேறுபாடு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி முதல்லே நம்ம பேசிக்கிட்டா அது நல்லது அப்படின்னு சொன்னீங்க. இன்னும் வேற என்னென்ன கவனத்தில் எடுத்துக்கணும், உங்ககிட்ட வரக்கூடிய சுவையான சம்பவங்கள் இருக்கும் இல்லையா, இது மாதிரிலாம் கூட நடக்குமா அப்படிங்கிற மாதிரி சம்பவங்கள் இருந்தால் சொல்லுங்களேன்.
இரண்டு சம்பவங்கள் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம். இப்போ சமீபத்துல நிறைய பெண்கள் வந்து எங்க கிட்ட கவுன்சிலிங்க்கு வராங்க. இப்போ ஒரு 4-5 மாசமா பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு. இப்போ பெண்கள் வந்து கவுன்சிலிங்க்கு வராம ஆண்கள் அதிகமா கவுன்சிலிங்க்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாக்டர் என்னால வந்து என் மனைவியோட வாழவே முடியல அப்படின்னு சொல்றாங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, என் மனைவி எப்பவுமே நான் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க, முதல் உரிமை எனக்கு தான் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. எல்லா காலகட்டத்திலயும் உனக்கு தான் உரிமை உனக்கு தான் உரிமைன்னு எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது, அவங்க தான் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பெண்கள் அதுவும் ஆச்சரியத்துக்குரியது என்னது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, 30 வயசுக்கு மேல்பட்ட பெண்கள் இந்த மாதிரியான டிமாண்ட்ஸ் வந்து அதிகரிச்சிருக்கு. 25-30 வரைக்கும் இருக்கிறவங்க மெச்சியோர்டா இருக்காங்க, 30-35க்கு மேல லேட் மேரேஜஸ்ல இந்த டிமாண்ட் வந்து அதிகரிச்சிருக்கு. ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க. உண்மையிலேயே ஆண்களால அதை வந்து சகிச்சிக்க முடியலையா என்ன அப்படின்னு சொல்லி பேசும்போது அந்த பெண் கூப்பிட்டு கவுன்சில் பண்ணணும், என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டப்போ அந்த பெண் வந்து சொல்றாங்க, எனக்கு வந்து எதுவும் தெரியாது, ஆனா எனக்கு தெரிஞ்சது ஒண்ணுதான், இவருக்கு இப்பெல்லாம் நான் முக்கியம் இல்ல அப்படிங்கிறாங்க. எதை வச்சுமா அந்த மாதிரி சொல்றீங்க அப்படின்னா, எனக்கு தெரியாதுங்க, ஒவ்வொரு விஷயத்திலயும் அவர் அப்படித்தான் பண்றாரு, எனக்கு இவர் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. முக்கியத்துவம் கிடைக்கிறது இல்ல கொடுக்கறது இல்ல அப்படிங்கறது நம்மளுடைய மைண்ட் செட்டு தான். நல்லா தெரிஞ்சுக்குங்க, வாழ்க்கையில வந்து யாருமே உங்களை வந்து காயப்படுத்த முடியாது. அப்படி காயப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க அதுக்கு பெர்மிட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறது தான் அர்த்தம். முக்கியத்துவம் அப்படிங்கறது ஒருத்தரை ஃபோர்ஸ் பண்ணி வாங்காம அதுவா வரும், அந்த அளவுக்கு நம்மளுடைய கேரக்டர் நம்மளுடைய பிஹேவியர் அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கறது வந்து என்னுடைய பிலீஃப். யாருமே உங்களை ஃபோர்ஸ் பண்ணி முக்கியத்துவம் கொடுக்க முடியாது. அதே மாதிரி ஒரு காலத்துக்கு மேல கல்யாணத்துல இதுவும் சகஜம், இவரும் அவருக்கு முக்கியம், இவரும் அவருடைய வாழ்க்கையில் ஒருத்தர், இவருக்கும் நேரம் அவர் செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம விட்டு கொடுத்தோம் அப்படின்னா விட்டு கொடுக்கறதுனால நம்ம லைஃப்ல எதுவுமே குறையாது, ஆனா அதிகரிக்கும் அப்படிங்கறது நான் வந்து ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றேன். அதே மாதிரி சில பேர் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லி வருவாங்க, திருமணமாய் ஒரு வருஷம் கூட ஆயிருக்காது, என்னால இவங்களை சகிச்சுக்க முடியல அப்படின்னு அந்த பெண் சொல்லுவா. என்னால இவங்களை சகிச்சுக்க முடியல நான் சொல்லுவாங்க. இரண்டு பேரும் இதுக்கு மேல என்ன மேடம் பேச்சு, நாங்க டிவோர்ஸ் வாங்க போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறவங்க கிட்ட எல்லாருமே நான் வந்து ஒரு கதையை பகிர்ந்திருக்கேன். ஒரு பெண் வந்து ஒரு சன்னியாசி இடத்துல போயிட்டு, எனக்கு வந்து என்னுடைய கணவருடைய தொல்லை தாங்கவே முடியல, எதுக்கெடுத்தாலும் அவர் வந்து சந்தேகப்படுறாரு, எதுக்கெடுத்தாலும் என்ன வந்து தொல்லை பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அவங்க போய் ஒப்பீனியன் கேட்டுட்டு வெளியில வந்து கொஞ்ச நேரத்திலேயே அந்த கணவனும் அதே சன்னியாசி இடத்துல போயிட்டு, என் மனைவி வந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க, ருசியா சமைக்க கூட மாட்டேங்கிறா, அப்படியே ருசியா சமைச்சாலும் வேண்டா வெறுப்பா பரிமாறுறா, என்னால இருக்கவே முடியல அந்த வீட்டுல அப்படின்னு சொல்லி போறாங்க. அப்ப அந்த சன்னியாசி சொல்றாங்க, உங்க ரெண்டு பேர்த்துக்குமே நான் வந்து ஒரு லேகியம் கொடுக்க போறேன், இதுக்கு நீங்க ரெண்டு பேருமே முக்கியமா செய்ய வேண்டியது ஒரு பொருள், மூலப்பொருள் எடுத்துட்டு வரணும், அது வந்து உயிரோட இருக்கிற ஒரு புலியோட மீசையிலிருந்து ஒரு முடி, இதை நீங்க எடுத்துட்டு வரணும். ரெண்டு பேருமே காட்டுக்கு போறாங்க, கறி சோறெல்லாம் எடுத்துட்டு புளிய பார்க்க போறாங்க. புளி வெளியே வரவே இல்லை. ரெண்டு மாசம் இதே மாதிரி போயிட்டு இருக்காங்க. மூணாவது மாசம் புளிய கண்டுபிடிக்கிறாங்க. புளி கிட்ட போயிட்டு பிரியாணி கறி சோறெல்லாம் வைக்கிறாங்க. புளி மெதுவா தலையை எட்டி பாக்குது. நாலாவது மாசம் புலி வந்து இவங்க போற வரைக்கும் வெயிட் பண்ணி இவங்க அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் கொண்டு வந்த கறி சோறெல்லாம் சாப்பிடுது. அஞ்சாவது மாசம் இவங்க நிக்கும் போதே புலி சாப்பிடுது. ஆறாவது மாசம் இவங்க ரெண்டு பேரும் புலிக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. இப்ப ரெண்டு பேரும் போய் புலி கிட்ட கேக்குறாங்க, இவ்வளோ நாள் நான் வந்து உனக்கு சோறு கொடுத்துருக்கேன், எனக்கு ஏதாவது கொடுக்க மாட்டியா? புலி கேக்குது, உனக்கு என்ன வேணும்னு கேளுன்னு, உன்னுடைய மீசையில இருந்து எனக்கு ஒரு முடி வேணும், சரி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுது. ரெண்டு பேருமே அந்த மீசையில இருந்து முடி எடுத்துட்டு ஒரு ரன்னிங் ரேஸ் போட்டு ஓடி வேகமா வராங்க வைத்தியர்கிட்ட, சீக்கிரமா லேகியம் பண்ணி கொடுங்கன்னு. வைத்தியர் வந்து எனக்கு இது தேவையில்லை அப்படிங்கிறாரு. எடுத்துட்டு சன்னியாசி கிட்ட போறாங்க. எங்க நீங்க தானே சொன்னீங்க அப்படின்னு. ஆமாங்க, வைத்தியர் என்கிட்ட எல்லாம் பேசிட்டாரு, இது தேவையில்ல போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். எப்படிங்க நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இப்படி பண்ணிருக்கிறீங்கன்னு, எங்க ஆறு மாசமா நீங்க ரெண்டு பேரும் பொறுத்திருந்து ஒரு புலியவே ஃப்ரெண்டு பிடிச்சிருக்கீங்க, அதை விட மோசமா நீங்க ரெண்டு பேரும் பேசி தீர்த்துக்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி அறிவுரை சொல்லி அமுச்சு விட்டுறாரு. வாழ்க்கை திருமணம் எல்லாத்திலயுமே பேச்சுதான் ஒரு நல்ல மருத்துவம். எதுவா இருந்தாலும் கணவன் மனைவி தனக்குள்ள பேசி தீர்த்துக்கிறது நல்லது. தான் விஷயம் தானே பேசி தீர்த்துக்கிறது இல்லாம ஒப்பீனியன் வேணும் அப்படின்னா ஒரு எக்ஸ்பர்ட்ஸை கேட்டு ஒப்பீனியன் வாங்கிக்கிறது நல்லது. தன் கூட வேலை செய்யறவங்க அல்லது ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்றதுனால குழப்பம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லாம நல்லா படிச்சவங்க, இதுக்கு உரியவங்க, கவுன்சிலர், சைக்காலஜிஸ்ட் அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட ஒரு நியூட்ரல் பார்ட்டியை பார்த்து கருத்து வேறுபாடுகளை தீர்த்துட்டு வந்தாங்கனாக்கா அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்படிங்கறது என்னோட ஆலோசனை.
அருமையான கருத்துக்கள் எல்லாம் சொன்னீங்க டாக்டர்.
புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணே தங்கச்சி கண்ணே, சில புத்திமதிக சொல்லுவேன் கேளு முன்னே. கண்ணால் பேசும் பயகமுன்னே நில்லாதே, நீ காணாததை கண்டேன் என்று சொல்லாதே. இந்த அண்ணே சொல்லும் அமுத வார்த்தை தள்ளாதே, நம்ம அப்பையும் பாட்டம் பேரை கெடுத்து கொள்ளாதே. புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணே தங்கச்சி கண்ணே, சில புத்திமதிக சொல்லுறேன் கேளு முன்னே. புருஷ உயிரை மீட்டு தந்தவ பொண்ணுதா, போடும் பொழுது அங்கே நிலந்து சொன்னவ பொண்ணுதா, அரசன் நடுங்க நீதி சொன்னவ பொண்ணுதா, அவங்க ஆட்சி கணக்கு சொன்னா கற்பு ஒண்ணுதா, ஆட்சி கணக்கு சொன்னா கற்பு ஒண்ணுதா. புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணே தங்கச்சி கண்ணே, சில புத்திமதிகள் சொன்னதை கேளு முன்னே.
திருமணத்திற்கு முன் சில ஆலோசனைகளை வழங்கியவர் உளவியலாளர் பார்வதி அவர்கள்.
உடன் உரையாடியவர் என் கோமா.
நிகழ்ச்சி குறித்த உங்கள் எண்ணங்கள் வரவேற்கப்படுகின்றன. முகவரி: விவசாயி சமுதாய வானொலி, விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3. தொலைபேசி எண் 243-1055. வெளியூர் நேயர்கள் 0422 அப்படிங்கிற இணைப்பு எண்ணையும் சேர்த்து பயன்படுத்துங்க. மீண்டும் ஒரு முறை தொலைபேசி எண்ணை நினைவுபடுத்துகிறோம், 0422-243-1055. நமது நிகழ்ச்சிகளை அக்ரிடெக் போர்ட்டல் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுவதன் மூலம் நீங்கள் எங்கிருந்து வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெறலாம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம்.